السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد، قال الذي عنده علم من الكتاب أنا آتيك به قبل أن يرتد إليك طرفك، فلما رأى مستقرا عنده قال هذا من فضل ربي ليبلوني أشكر أم أكفر ومن شكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن ربي غني حكيم. ربي اشرح لي صدري ويسر لي امری وحل عقدۃ من لسانی یفقہوا قولی وما توفیق الا باللہ علیہ توکلت و الیہ انیب. علاوہ அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாவும் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை இவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த பூமியில் பல கோடி படைப்பினங்களை படைத்து அதில் அழகிய படைப்பாக மனித சமூகத்தை படைத்து அதே மனித சமூகம் மென்மேலும் சிறப்பு பெறுவதற்காக மற்ற படைப்பினங்களை விட அது உயர்வு பெற்றதாக அமைவதற்காக வேண்டி பல அற்புதமான நற்குணங்களையும் நடவடிக்கைகளையும் சிந்தனைகளையும் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். மனிதனுடைய செயல்பாடுகளும் குணங்களும் சிறந்ததாக அமைகிற போது அவன் அல்லாஹ்வால் அவனுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிற மலக்குமார்களை விட உயர்ந்தவனாக ஆகிவிடுகிறான். அவனுடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் குணங்களும் கீழ் மட்டத்திற்கு போய்விட்டால் அவன் படைப்பினங்களிலேயே அருவறுக்கத்தக்க மனிதனாக மாறிவிடுகிறான். அல்லாஹு தஆலா கியாமத்து நாளில் சில பேர்களை அருள் கண் கொண்டு பார்ப்பான். மிகவும் பரிவோடும் இரக்கத்தோடும் அன்போடும் அவனது பார்வை அமைந்திருக்கும். சில நபர்களை கோபக்கண் கொண்டு பார்ப்பான். இந்த உலகில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு அப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன. ஹதீஸ்களிலே வருகிறது, சில நபர்களை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான், பார்ப்பதே வெறுப்படைவான். அந்த மனிதர்களின் பக்கம் முகத்தை திருப்புவதை கூட அல்லாஹ் விரும்ப மாட்டான். காரணம், அவர்களது குணங்களும் அவர்களது செயல்பாடுகளும் அவர்களது சிந்தனைகளும் அப்படி மோசமாக அமைந்ததின் காரணத்தினால்தான். இஸ்லாம் நமக்கு ஏதோ வணக்கத்தை மட்டும் நமக்கு கற்றுத்தரவில்லை, இறைவனை வணங்குவதை மட்டும் நமக்கு சொல்லித்தரவில்லை. இந்த உலக வாழ்க்கையில, குறுகிய கால வாழ்க்கையில எப்படிப்பட்ட சிறப்பான அம்சங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும், நமது குணங்களை சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும், அழகானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், நமது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உயர்வானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறைகளையும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. மனிதர்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான வாழ்க்கையாக வாழுகின்ற மனிதர்களை விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுக்கு கூட இனம் காட்ட முடியவில்லை. குறிப்பாக சொல்வதானால், ஆன்மீகத்திலே திளைத்திருந்த இறை நேசர்கள், இறைவனுடைய பொருத்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அந்த நல்லவர்கள் மட்டும்தான் முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். குணத்தாலும் செயல்களாலும் அழகிய நடைமுறைகளாலும் உயர்ந்த வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள். எனவேதான் இறை நெருக்கத்தையும் இறை நேசத்தையும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள். சராசரி மனிதர்களாக இருக்கக்கூடிய நபர்களிடத்திலே இவைகள் அனைத்தும் மிக பலகீனமானதாக, சமயங்களிலே மிக மோசமானதாக அமைந்திருக்கிறது. அப்படி அல்லாஹ்வால் விரும்புகிற, அவனால் ஆசைப்படுகிற, பிரியப்படுகிற குணங்களிலே ஒன்று மனிதர்களிடத்தில் இருக்கிற நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு உயர்வான ஒரு தன்மை, உயர்வான ஒரு குணம். ஒரு மனிதனிடத்தில் இந்த உணர்வு இருக்குமானால் தனது படைத்தவனை வணங்குவதிலே அவன் சளைக்க மாட்டான். படைத்தவனை வணங்குவதிலே அவன் கொஞ்சமும் கூட சோர்வடைய மாட்டான். இந்த நன்றி உணர்வு என்பது இரண்டு வகையில இங்கே இஸ்லாம் நமக்கு வகுத்து தருகிறது. ஒன்று, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற அந்த உணர்வு, இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற உணர்வு. ஏனென்று சொன்னால் அவன் தான் நம்மை படைத்தான், நமக்கு உயிரை தந்தான், உலகத்திலே நாம் வாழ்வதற்குரிய சகல வசதிகளையும் அவன்தான் அமைத்து தந்தான். நாம் எதையெல்லாம் கேட்கவில்லையோ அதையெல்லாம் கூட கொடுத்தான். நாம் விரும்பியதை அத்தனையும் நமக்கு தந்தான். நமக்கு எது கருதியோ அதை விட்டு நம்மை அவன் பாதுகாத்தான். எல்லா வகையான உபகாரங்களும் அவனிடத்திலிருந்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. எனவே அவனுக்கு நன்றி செலுத்துவது மனிதர்களுடைய தலையாய முதன்மையான கடமையாகும். இரண்டாவது, மனிதர்கள் தங்களுக்குள் நன்றி செலுத்திக் கொள்வது, தன்னுடைய தனக்கு உபகாரம் செய்தவர்களை நன்றியோடு நினைத்து பார்ப்பது. அது யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்வான் குர்ஆனிலே, உங்களது பெற்றோர்களிடத்திலே நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதாக. இந்த உலகிலே மனிதன் நன்றி உணர்வை இறைவனுக்கு அடுத்து காட்ட வேண்டிய பெரிய பொறுப்பு இரண்டாவதாக பெற்றோர்களிடத்தில் தான் காட்ட வேண்டும். அது இன்று நடைபெறுகிறதா என்று சிந்தித்து பாருங்கள். பெற்றோர்களுக்கும் நன்றியுடையவனாக இருப்பதில்லை, மனைவி மக்களிடத்திலும் நன்றியுடையவனாக இருப்பதில்லை. குறிப்பாக சொல்வதானால் எந்த கணவன்மார்களும் மனைவிடத்திலே நன்றியுடையவனாக வாழ்வது கிடையாது. அவர்கள் நமக்காக செய்கின்ற தியாகங்களையும் உழைப்புகளையும் நாம் நினைத்து பார்ப்பது கிடையாது. நிறைய நபர்களிடத்திலே பெண்களை தன்னுடைய ஒரு அடிமையைப் போல அல்லது வேலைக்காரியைப் போலத்தான் நடத்தாட்டுகிற சூழல் இருக்கிறது. நமக்காக அவர்கள் செய்கிற எந்த செயலையும் நாம் நினைத்து பார்ப்பதில்லை. பிள்ளைகளும் அதுபோல பெற்றோர்களை நினைத்து பார்ப்பதில்லை. சகோதர சகோதரிகள் செய்கிற உபகாரங்களை சிறு வயதிலே இருந்தே அவர்கள் நமக்கு செய்திருக்கிற உபகாரங்களை எண்ணி பார்ப்பதில்லை. இந்த உணர்வு முழுக்க மங்கி போயிருக்கிறது. மனிதர்களின் மீது அவர்களது உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துகிற உணர்வு போய்விட்டால் அல்லாஹ்வின் மீதும் அந்த உணர்வு வராது. மனிதர்களை நாம் நேரடியாக அவர்களது உபகாரங்களை பெறுகிறோம். அல்லாஹ் தான் உபகாரம் செய்கிறான், அவன் தான் அனைத்துக்கும் காரணமானவன். எல்லா ஒருவர் உங்களுக்கு உபகாரம் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே அதை ஏற்படுத்துகிறவன் இறைவன் தான், அதற்குரிய சக்தியை கொடுப்பவன் இறைவன் தான். இருந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அல்லாஹுக்கு மட்டும் நன்றி செலுத்தி விட்டு நீ இருந்து விடாதே. அல்லாஹ் யாரே அதற்கு காரணமாக ஆக்கினானோ அவனுக்கும் நன்றி செலுத்து. இறைவனது உபகாரத்தை நீ பெறுவதற்கு யாரை காரணமாக்கினானோ, எதுவை காரணமாக்கினானோ அதுக்கும் நீ நன்றியாக இருந்துகொள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு படித்து தருகிறது. இந்த உணர்வு ஒரு மூமினிடத்திலே பலமாக இருக்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லித் தருகிற அழகான குணங்களிலே உள்ளவையாகும், மகத்துவமிக்க புகழ்மிக்க குணங்களிலே உள்ளவையாகும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே கால் வீங்குகிற அளவுக்கு நின்று வணங்குவார்கள். பிரபலமான ஹதீஸுகளிலே பதியப்பட்டிருக்கிற செய்தி, விலாநபி அல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆயிஷா நாகி ஒரு முறை கேட்டார்கள், அல்லாஹ் தான் உங்களது அனைத்து முன்பின் பாவங்களையும் மன்னித்து விட்டதாக வாக்குறுதி அளிக்கிறானே, அப்படி இருக்கிற போது நீங்கள் ஏன் கால் வீங்குகிற அளவுக்கு நின்று வணங்க வேண்டும்? அப்படியெல்லாம் யாரும் வணங்க முடியாது. கால் வீங்குகிற அளவுக்கு நின்று வணங்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை மணி நேரம் நிற்க வேண்டும்? ரமலானிலே 20 ரக்காத்து தொழுகிறோம், இஷா தொழுகிறோம், வித்ர் தொழுகிறோம், எல்லா தொழுக தொழுதாலும் கூட நமக்கு கால் வீங்குவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதங்கள் வீங்குகிற அளவுக்கு நின்று தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை மணி நேரம் நின்றிருப்பார்கள்? ஆயிஷானாகி கேட்கிறார்கள், ஏன் இப்படி வணங்க வேண்டும்? அல்லாஹ்தான் அறிவிப்பு செய்து விட்டானே. யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்னால் செய்த பாவங்களையும் பின்னால் இனிமேல் எப்படி ஏதாவது தவறுகள் உங்களிடத்தில் ஏற்பட்டாலும் எல்லாத்தையுமே மன்னித்து விட்டோம் என்று சொல்லுகிறானே, அப்படி இருக்க நீங்கள் ஏன் இப்படி வணங்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றியுடையவனாக ஆக வேண்டாமா என்று கேட்டார்கள். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் இறைவனை வணங்கவில்லை, என்னிடத்திலே பாவமே கிடையாது. ரசூலுல்லாஹிடத்தில் ஏதாவது பாவம் இருக்க முடியுமா? அப்படி ஒன்று கிடையாது. அதற்காக நான் வணங்கவில்லை, என்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நன்றியுள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று கேட்டார்கள். இது ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, தினமும் இதுதான் வழமை. விலாவதி அல்லா தலான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ துளிக்காக வேண்டி அழைப்பு விடுப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே கிடந்து தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய முறையீடுகளை சொல்லி சொல்லி அழுகிறார்கள். கண்ணீர் வடிக்கிறார்கள். தாடியெல்லாம் நனைந்து போகிற அளவுக்கு அழுகிறார்கள். அப்போது பில்லாதி அல்லானவர்கள் இதே வார்த்தை தான் கேட்கிறார்கள், அல்லாஹ் தான் உங்களது எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டானே, இப்படி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அழுது அழுது கதறியா அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும்? அப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் கேட்டார்கள், பிலாலே, என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றியுள்ளவனாக ஆக வேண்டாமா என்று கேட்டார்கள். அந்த உணர்வு இருக்கிற போது இறைவனை வணங்குவதிலே இன்பம் நமக்கு ஏற்படும், பூரிப்பு ஏற்படும். சாதாரணமாக ஒரு மனிதர் ஒரு கடையில அழைத்து கொண்டு போய் ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் இல்லையா? ஒருவர் நமக்கு உணவு அளித்து விட்டால் அதை ரொம்ப பெரிய விஷயமாக கருதுகிறோம். உடை வாங்கி கொடுத்தால் அதற்கு நன்றியாக நடந்து கொள்கிறோம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு உபகாரங்களை செய்திருக்கிறான், ஒன்றா இரண்டா, அதை கணக்கிட முடியுமா? என்றைக்காவது அதை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிற உணர்வு நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேர்களுக்கு திருமணம் முடித்த பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி நிறைய குழந்தைகளை தந்திருக்கிறான், அதை நினைத்து பார்த்திருக்கிறோமா? அல்லது எத்தனையோ பேர்கள் ஏழைகளாக, வசதியற்றவர்களாக, வீடு இல்லாதவர்களாக, உணவு இல்லாதவர்களாக, உடை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அனைத்திலும் அல்லாஹ் நமக்கு மேன்மையை தந்திருக்கிறான், அதை நினைத்து பார்த்திருக்கிறோமா? இந்த உணர்வு ஏன் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த நேரத்திலே பில்கிஸ் என்ற ஒரு ராணி ஒரு பகுதியிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அது செய்தது சட்ட விரோதமானது. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகம் முழுவதற்கும் அரசர். ஆனால் அந்த பெண்மணி தன்னுடைய பகுதியிலே ஒரு பகுதி அமைத்துக் கொண்டு தன்னை ராணி என்பதாக மக்களிடத்திலே பிரகடனப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இந்த செய்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைக்கிறது. உடனே அந்த பெண்மணியை அழைத்து வரும்படி உத்தரவு போடுகிறார்கள். அந்த பெண்மணி அழைத்து வரப்படுகிறாள். அவள் தன்னுடைய ஆட்சியினுடைய வலிமையை காட்டுவதற்காக அந்த காலத்திலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொன்றை அடையாளமாக காட்டுவார்கள். பில்கிஸுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் அவளுடைய சிம்மாசனம் மிகப்பெரியதாக இருக்கும். உட்காருகிறதுக்கு ஒரு இடம் தான், அது ஒரு ஒரு சிம்மாசனம் தான். ஆனால் அதை ரொம்ப பெரிதாக அவள் அமைத்துக் கொண்டாள். அழகானதாகவும் கம்பீரமானதாகவும் உயர்ந்த பொருட்களை கொண்டதாகவும் அமைத்திருந்தாள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு எண்ணம், அந்த பொம்பளை வச்சிருக்கிற மாதிரி அந்த சிம்மாசனம் நம்ம இப்ப தயார் பண்ண முடியாது, அதற்குள்ள அவகாசம் இல்லை, எனவே அதை கொண்டு வர வேண்டும். எது வரைக்கும் என்று சொன்னால் சீக்கிரத்திலே கொண்டு வர வேண்டும். தன்னுடைய படையினிடத்திலே குறிப்பிடுகிறார்கள். அந்த படையிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அமைச்சரவையில அந்த குழுவிலே மனிதர்களும் இருக்கிறார்கள், நபிமார்களும் இருக்கிறார்கள், ஜின்களும் அவர்களுக்கு துணையாக இருந்தன. சொன்ன போல் சொல்கிறார்கள், நான் வேண்டுமானால் ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி மனித சக்தியை விட பன்மடங்கு சக்தி பெற்றிருக்கிற கூடி ஜின் சொல்லுகிறது. ஜின்னிலே இருந்து இஃப்ரீத் என்கின்ற ஒரு ஜின் சொல்லுகிறது, நான் கொண்டு வருகிறேன் என்பதாக. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நாள் ஆகும். அது ரொம்ப அதிகம், அதுக்கு முன்னாடி வரணும். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருக்கிற இடத்திற்கும் அந்த சிம்மாசனம் இருக்குகின்ற இடத்திற்கும் பல்லாயிரம் மைல் தூரம். அன்றைய காலகட்டத்திலே அவ்வளவு சீக்கிரமாக கொண்டு வர முடியாது, வாகன வசதி கிடையாது. ஒரு நாள் என்பது ரொம்ப அதிகம், அது அவ்வளவு அவகாசம் கொடுக்க முடியாது. அதற்கு முன்னதாக வேண்டும். அப்போதுதான் காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப், அல்லாஹ் தஆலாவுடைய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறான் என்று பாருங்கள். இறைவனுடைய ஞானத்தை பெற்றிருப்பவர் அனைத்தையும் விட சக்தி பெற்றவர், ஜின் இனத்தை விட, ஏன் சில நேரங்களிலே மலக்குமார்களை விடவும் சக்தி உடையவர். அவர் சொன்னார், நான் ஆத்திக அதிகி, நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருகிறேன், கபல ஐயத்த இலைக்க தரப்புக்க, நீங்கள் கண் சிமிட்டும் நேரத்திற்குள்ளாக நான் கொண்டு வருகிறேன், கண் மூடி திறப்பதற்குள்ளாக கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். பலம்மா ராஹு முஸ்தகர் இந்தஹு, அது போலவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் சிமிட்டி வீழ்ப்பதற்குள்ளாக அந்த சிம்மாசனம் முன்னால் இருக்கிறது. அல்லாஹ் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும், மனித சக்தி அல்ல அது. அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த வலிமை, அவர் இல்மையை கற்றுக்கொண்டவராக இருந்தார், அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்றவராக இருந்தார், அதன் காரணமாக அந்த சிம்மாசனத்தை அவர் கொண்டு வந்து விட்டார். இது கதை அல்ல, குரானிலே பதிவு செய்திருக்கக்கூடிய வரலாறு. இது யாராலும் மறுத்தால் குரானுடைய ஆயத்தை மறுத்தவராவார். குரானுடைய ஆயத்தை மறுப்பவர் குஃபருக்கு போய் விடுவார். என அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி இது. அவர் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வந்து விட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அதுதான் இங்கே முக்கியம், கால ஹாதா மின் ஃபதலி ரப்பி, இது என்னுடைய ரப்பனுடைய சிறப்பில் என்றும் உள்ளவை, என்னுடைய சக்தி அல்ல, என்னோடு இருப்பவர்களின் சக்தி அல்ல, இது என்னுடைய ரப்பனுடைய ஃபதல். அல்லாஹ் என்னை நான் நன்றி செலுத்துகிறேனா இல்லையா என்று பார்ப்பதற்காகத்தான் என்னை சோதிக்கிறான். இவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்களை அல்லாஹ் என்னிடத்திலே தந்திருக்கிறான், ஒப்படைத்திருக்கிறான், இதற்கு நான் அவனுக்கு நன்றியுடையவனாக இருக்கிறேனா இல்லை, அவனை நான் மறுப்பவனாக இருக்கிறேனா, நன்றி மறந்தவனாக இருக்கிறேனா என்று சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை செய்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, வமன் சக்கர பைன்னமா இஷ்குரில் நப்சிஹி, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற உணர்வை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்குள்ளாகவே நன்றி செலுத்திக் கொண்டார்கள். இந்த நன்றி ஒன்று அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற இயல்புடையவர்கள் தங்களுக்கு தாங்களே அதை பெற்றுக் கொண்டார்கள், அந்த நன்றியை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். வமன் கஃபர, அப்படி யார் அல்லாஹ்வுடைய உபகாரங்களை நிராகரிக்கிறார்களோ, நன்றி செலுத்தாது விட்டு விடுகிறார்களோ, ஃபைன் ரப்பி அனியுன் கரீம், என்னுடைய ரட்சகன் அனைத்தை விட்டும் தேவையற்றவன், சங்கை மிகுந்தவன், நீ நன்றி செலுத்திதான் உயரணுங்கிற அவசியம் இல்லை என்ற செய்தியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். இங்கே பார்க்கிறோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த நன்றி உணர்வு என்பது சதாவும் ஒரு வினாடி கூட நம்மை விட்டு ஆகலாமல், ஏதோ வெள்ளிக்கிழமை மட்டும்தான், அல்லது வியாபாரத்தில் ஏதாவது லாபம் வந்தா மட்டும்தான், அல்லது வீட்டை கட்டி முடிச்ச பிறகுதான் என்கிறது அல்ல. 24 மணி நேரத்தில் ஒரு வினாடி கூட அந்த உணர்வு நம்மை விட்டு அகன்று விடக்கூடாது. சுக்குரு செய்யற பழக்கம் நமக்கு எப்படி இருக்கிறது? ஒரு வீட்டு கட்டிட்டோம்னா ஒரு ஆட்டை வாங்கி அல்லாஹ்வுடைய பேர்ல குர்பான் கொடுப்போம். வாழ்நாள் ஒருக்கதான் வீடு கட்ட போறோம், ஒருக்க நன்றி செலுத்தினா போதுமா? ஏதாவது வியாபாரத்தில் ஏதாவது ஒரு லாபம் கிடைத்து விட்டால் உடனே வந்து ரெண்டு சுக்குரி செய்வோம், சஜிதா செய்வோம், இதோடு முடிந்து விட்டதா? இது வல்ல நன்றி. சதாவும் நாம் வாழுகிற காலம் முழுவதும் இறைவனோடு நன்றி உணர்வு செலுத்துகிற அந்த உணர்வு ஒரு வினாடி அல்ல, ஒரு அதைவிட குறைவான நேரமும் கூட நம்மை விட்டு அகன்று விடக்கூடாது. அந்த நிலையிலே வாழுகிற மனிதன் தான் இறை அன்பை பெற முடியும், இறை நேசத்தை பெற முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட வாழ்வை முறைத்தான் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மனிதர்கள் என்று வருகிற போது மனிதர்கள் செய்கிற உபகாரங்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல இந்த உலகத்திலே எந்த மனிதனும் சொல்லவில்லை, யாரும் சொல்லவும் முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் எனக்கு உபகாரங்கள் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி கடன் செய்து விட்டேன், பரிகாரம் செய்து விட்டேன். இந்த உலகத்திலேயே எதுவும் அருமைக்கு பாக்கி வைக்கல. ஆனால் அபூபக்கர் செய்த உபகாரத்திற்கு மட்டும்தான் என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லை,
அதற்கு பதிலாக என்னுடைய இரட்சகன் அவருக்கு உபகாரம் செய்வார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனால் அபூபக்கர் சித்திக்குல்லாஹ் தான் செய்த உபகாரம் இருக்கிறது எல்லாத்தையும் விட மிக அதிகமானது. அதுக்கு என்னால் ஈடு செய்ய முடியல, மற்றவங்க செய்ததுக்கெல்லாம் நான் பகரம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். யாராகிலும் அப்படி சொல்ல முடியுமா? ஒருவர் தன்னுடைய மனைவி செய்கின்ற உபகாரங்களுக்கு நான் பரிகாரம் செய்து விட்டேன் என்று சொல்ல முடியுமா? துணிச்சலாக எனது பெற்றோர்கள் எனக்கு செய்த உபகாரத்திற்கு நான் செய்து விட்டேன் என்று திருப்பி சொல்ல முடியுமா? ஒரு காலம் நடக்காது, முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் முழுவதுமே அவர்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு உபகாரம் செய்தார்களோ எல்லாத்துக்குமே நிறைவேற்றி விட்டார்கள், ஒருவருக்கு கூட பாக்கி வைக்கவே இல்லை. இதுதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்தாலும் கூட எனக்கு என்னுடைய மனம் நிம்மதி பெற வேண்டும் அல்லவா, என்னுடைய மனம் அமைதி பெற வேண்டும் அல்லவா, எனவே சொல்கிறேன் இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய எல்லா வாசல்களையும் நீங்கள் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு வருகின்ற வாசலை மட்டும் விட்டு வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அது நான் அவர்களுக்கு செய்கிறேன், அவர்கள் எனக்கு செய்த அந்த நன்றிக்கு உபகாரமாகும், பிரதி உபகாரமாகும் என்று சொன்னார்கள். அதிலும் பூர்த்தி அடையாது, இருந்தாலும் அதை செய்தார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அந்த வாக்கியம் இன்றைக்கும் அபூபக்கர் மஸ்ஜித் நபியில எந்த வாசல் வழியாக நுழைந்தார்களோ அந்த வாசல் திறக்கப்பட்டே இருக்கிறது, அது மூடப்படுவதில்லை. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களிடத்திலே அவர்கள் செய்த அந்த உபகாரங்களுக்கு அவ்வளவு பகரத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது மனைவின்னு சொன்னாலே சில பேர்த்துக்கு ரொம்ப கேவலம், நமக்கு வீட்டுக்கு வந்தவ தானே, யாருமே அவங்கள ஒரு மனுஷன் கூட மதிக்கிறது இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களும் சரி கணவனும் சரி, அது ஏன் அப்படி, அப்படி எது உணர்வு? அவள் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாள் என்று யோசிக்க வேண்டாமா? ஒரு குறிப்பிட்ட அந்த வயது வந்த உடனே, திருமணம் முடித்து கொடுக்கப்பட்ட உடனேயே இந்த குடும்பத்திற்காக இந்த மனிதருக்காக தன்னுடைய எல்லாத்தையுமே அவள் மாற்றி விட்டு வருகிறாள். இயல்பே மாற்றப்பட்டு வருகிறது. வீட்டில் இருக்கிற போது அவள் ஒரு சுபாவத்தில் இருந்திருப்பாள், ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்திருப்பாள். அத்தனையும் விட்டு விட்டு இங்க வந்த போது இந்த குடும்பத்திற்கு தகுந்தார் போல, தான் கட்டிய கணவனுக்கு தகுந்தார் போல தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் மாற்றிக்கொள்கிறாள். காலம் முழுவதும் அவனோடு வாழ்கிறாள். அந்த பெண்ணிடத்திலும் கூட நன்றி உணர்வோடு நடந்து கொள்கிற சுபாவம் இருப்பதில்லை. அதுதான் ரொம்ப ஆகக்குறைவாக இருக்கிறது. பெற்றோர்களை நினைத்து பார்ப்பதில்லை, மனைவியை நினைத்து பார்ப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை குர்பான் கொடுக்கிற போது ஆடு அறுக்கிற போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்காக வேண்டியும் ஆடு அறுப்பார்கள். சில நேரங்களிலே அந்த மனைவி நினைத்து பார்த்து, அவர்கள் தங்களோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்து அந்த மனைவிக்கு நன்மை சேர்க்குகின்ற வகையில குர்பான் ஒரு ஆடை அறுத்து கொடுப்பார்கள். ஆடை அறுத்து விட்டு சொல்லுவார்கள், ஹதீஜா ரலியல்லாஹுடைய நண்பிகள் அவருடைய தோழிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அதில் அவர்களுக்கெல்லாம் அனுப்பி வைப்பார்கள். உயிரோடு இருக்கிற போது அவர்கள் யாரையெல்லாம் நேசித்தார்களோ, யாரையெல்லாம் பிரியப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த அன்பளிப்பை அனுப்பி வைப்பார்கள். மறைந்த பல வருஷங்கள் ஆன பிறகும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதற்கு பிறகும் மனைவி உண்டு, ஏதோ அந்த மனைவியுடைய இயக்கத்திலே இருந்தார்கள் என்பது பொருள் அல்ல. அதைவிடம் செல்லல்லாருடைய மனதை கொள்ளை கொண்ட மனைவிகள் உண்டு. இருந்த போதிலும் கூட அந்த மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்து அப்படி செய்கிற வளமை இருந்தது. இன்னைக்கு மனைவி இறந்து போனா ஒரு 40 நாள் ஒரு 3 நாள் துவா செய்யறதுக்கு கூட நமக்கு உணர்வு வருவதில்லையே. அவர்களுக்காக ஒரு குரான் ஓத வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவதில்லையே. என் மனைவிக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் தான், யார் எத்தனை பேர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது? ஏதாவது வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள், அது யாராவது சில பேர் தான், எல்லாரும் கிடையாது. தன்னுடைய பெற்றோர்களை நினைத்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற துவா செய்கின்ற நிலை எத்தனை பேர்களிடத்தில் இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு யார் மனித சமூகத்திற்கு நன்றி கட்டவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ்வுக்கும் அவர்கள் நன்றியவர்களாக ஆக முடியாது என்பதுதான் இஸ்லாமிய கருத்தாகும். நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திலே கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்திருக்கிற முஷ்ரிக்குகளை பார்த்து சொன்னார்கள், முத்தபு மின் அபி என்று சொல்லுகிறவர், அவர் மட்டும் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் உங்களிடத்தில் எந்த பிணை தொகையும் வாங்காமல் உங்களை விடுதலை செய்து இருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த முத்தியம் என்பவர் முஸ்லீம் அல்ல, அவர் காபிரா நிலையில இறந்து போனவர். ஆனா என்ன செய்தார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களையும் பெருமானாரோட குடும்பத்தினரையும் அபூ தாலிப் என்ற ஷோபா அபூ தாலிப் என்ற கணவாயிலே 3 வருட காலம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். எந்த கொடுக்கல் வாங்கலும் வைக்கக்கூடாது, அவர்களோடு எந்த நட்பும் வைத்திருக்க கூடாது என்று சொல்லி ஷோபா அபூ தாலிபிலே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். அதற்குரிய அந்த எழுத்து வடிவத்திலான ஒரு ஒப்பந்த ஒரு அறிவிப்பு பலகை காபத்துல்லாவிலே தொங்குவிடப்பட்டிருந்தது. இந்த முத்தியம் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த பலகை தொங்கிக் கொண்டிருக்கிற வரையும் அந்த நிலை உயிரோடு இருக்கும் என்று சொல்லி அதை கிழித்தறிந்தார். அவர் இஸ்லாத்தின் மீது எந்த அபிமானமும் அவருக்கு கிடையாது. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களும் இப்படி அவஸ்தைப்படுகிறார்களே, துன்பப்படுகிறார்களே என்ற காரணத்திற்காக அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கிற அந்த பல அந்த அந்த சீட்டை எடுத்து கிழித்தெறிந்தார். இந்த ஒரு செயலுக்காக, இந்த ஒரு செயலுக்காக அவர் மட்டும் இன்றைக்கு உயிரோடு இருந்து உங்களை எல்லாம் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டால் நான் அத்தனை பேர்களை விடுதலை செய்வேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை பேர்களும் யார்? இஸ்லாத்திற்கு எதிராக வாளேந்தி வந்தவர்கள், முஸ்லிம்களை வெட்டி சாய்க்க வேண்டும் என்ற கொடூர குணத்தோடு வந்தவர்கள், எண்ணத்தோடு வந்தவர்கள். அந்த ஒரு மனிதருக்காக உங்களை எல்லாம் விடுதலை செய்திருப்பேன் என்று சொன்னார்கள். அதே போலத்தான் முனாஃபிக்குடைய தலைவனாக இருக்கிற உபை, அப்துல்லாஹ்வின் உபை என்று சொல்லப்படும், ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப இடையூறு கொடுத்தவன், முஸ்லிம் மாதிரியே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு முஸ்லிம்களோட இருந்து கொண்டு பலவிதமான மோசடிகளிலும் சதி வேலைகளிலும் ஈடுபட்டவன். பல நேரங்களில் அது அம்பலமானது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்திலே பெரிய இட்டுக்கட்டை ஏற்படுத்தியவன், மிகப்பெரிய கொடிய சிந்தனை உள்ளவன், நல்ல மனிதனே கிடையாது. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, என்னைக்குமே திருந்த மாட்டான், மௌத்தார் வரைக்கும் திருந்த மாட்டான், அப்படிப்பட்ட குணம் உள்ளவன். எவ்வளவு இடையூறு கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அவன் மரண நேரத்திலே அவனுக்கு பயம் வந்து விட்டது, நாம இப்படியே மரணத்தை விட்டா நாம போய் சேர வேண்டிய இடம் மோசமான இடமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு அவன் கடைசியிலே அவருடைய மகன், அந்த முனாஃபிக்குடைய மகன் முஸ்லிமாக இருந்தார், சஹாபியாக இருந்தார், அவரிடத்திலே வசியத்து செய்தான், நான் மரணித்து விட்டால் என்னை கபன் அணிகிற போது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஜுப்பாவை வாங்கி எனக்கு கபனாக போட்டு விடு, என்னை அடக்கம் செய்து விட்டு எனக்கு அவர் தொழுகை, அவர் என்னுடைய ஜனாசாவை அவர் தான் தொழ வைக்க வேண்டும். முனாஃபிக்குகளுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. ஏன்னா அவன் வந்து முஸ்லீமாகவே தன்னை காட்டிக்கொண்டிருந்தான், மற்றவங்களுக்கு தெரியாது, பார்த்த எல்லாரும் முஸ்லீம் தான் நினைப்பாங்க. அவன் சொன்னான், என்னை முகமது நபிதான் என்னை தொலை வைக்க வேண்டும், அவர் தான் கபரில் நின்று எனக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று வசியத்து செய்து விட்டு இறந்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய மகன் வந்து கேட்டார், என்னுடைய தந்தை இறந்து விட்டார், அவர் இப்படி வசியத்து செய்திருக்கிறார், அவர் கபன் அணிவதற்காக உங்களுடைய நீங்கள் அணிந்த பழைய ஒரு துணியை ஜுப்பாவை அவருக்கு கொடுங்கள் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்பினார்கள். எந்த ஒரு இதுவும் சொல்லல, அவனால் எவ்வளவு துன்பங்களை அடைந்திருக்கிறார்கள், எதையுமே கேட்கல, கொடுத்து அனுப்பினாங்க. அதுபோலவே அவனை தொலை வைத்தார்கள், அவன் அடக்கம் செய்த பிறகு அவனுக்காக வேண்டி கபரில்லேன் என்று அவனுக்காக வேண்டி பிரார்த்தித்தார்கள். முனாஃபிக்குகள் கூட ஆசைப்பட்டாங்க, நினைக்கிற முஸ்லிம்களுக்கு அந்த எண்ணம் கூட வர்றதில்லை. அன்னைக்கு வாழ்ந்த முனாஃபிக்குகள் கூட கபருக்கு முன்னால் நின்று துவா செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள், அதனால் பிழை ஒழுக்கப்படும் என்று நம்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்களை விட இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு எல்லாத்தையும் முடித்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி செய்ததை தவறு என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். அவர் முஸ்லிம்களே அல்ல, நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்திக்க கூடாது, அவருடைய கபரிலே சென்று பலாத்தக்கும் ஒருபோதும் அவருடைய கபரிலே சென்று நிற்கக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்தான். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு செய்யவில்லை. ஆனால் இதை ஏன் செய்தார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு சின்ன காரணம், வேற எந்த காரணமும் இல்லை. ஹசரத் அம்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இல்ல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை, பதிலே அவர்களும் கைதியாக பிடிக்கப்பட்டு வந்திருந்தார்கள். அவர்கள் கொஞ்சம் உடம்பு ரொம்ப கனமான உடம்புடையவர்கள், போர்க்களத்திலே கலந்து கொண்டால் சட்டையெல்லாம் கிழிந்து விடும், கீறல் ஏற்பட்டு விடும். இவர்கள் மதீனாவில் அந்த நேரத்தில் ரொம்ப குளிரான நேரம், வெட்டுப்பட்டிருக்கிற காயங்கள் குளிர் அடிக்கிற போது இன்னும் கொஞ்சம் அதிகமான வலி ஏற்படும். அங்க வந்து வெட்டுப்பட்டவங்களுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் எதுவும் கிடையாது, அந்த காயத்திலே சில இதை தடவுவார்கள், அது கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் நாள் கணக்கிலே வலி எடுத்துக்கொண்டேதான் இருக்கும். குளிர் இருக்கிற போது காயங்கள் அதிகமான வலி உண்டாகும். அதுபோல அப்பாஸ் அல்லா தாலா ஆனவர்களுக்கு அந்த காயம் ஏற்பட்டு அந்த காயத்தினால் இரவு முழுவதும் அனத்திக்கொண்டே இருக்கிறார்கள், வலி தாங்க முடியாமல். இரண்டாவது அவருடைய சட்டையெல்லாம் கிழிந்து போயிருக்கிறது. அந்த கிழிந்து போயிருக்கிற நிலையில அது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. செல்லாத செல்வன் அகத்தல் சத்தத்தை கேட்டுவிட்டு வருகிறார்கள். வந்து பார்த்த போதுதான் தெரிகிறது சட்டையெல்லாம் கிழிந்து வெட்டுப்பட்டு கிழிந்து இருக்கிறது. உடலிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. இரத்த கரைகள் அந்த சட்டையிலே படிந்திருக்கின்றன. வேற யாராவது ஒரு சட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அப்பாசுல்லா தாலுக்கு போடுகிற அளவுக்கு யார்ட்டையும் சட்டை இல்லை. அந்த அளவுக்கு கனத்த உடம்பு யாருக்கும் இல்லை. ரசூலுல்லாஹி யோசித்து பார்க்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அந்த முனாஃபிக்குடைய தலைவன் இருக்கிறானே, அவன் தான் இவர்களை போன்று உடம்புடையவன். எனவே ஒரு ஆளை அனுப்பி அவனிடத்தை ஒரு சட்டையை வாங்கி கொண்டு வா, என்னுடைய சிறிய தந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆளை அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பின உடனே அவனும் எதுவும் மறுப்பு சொல்லல, ஒரு சட்டையை கொடுத்து அனுப்பினான். அந்த நேரத்திலே பத்ருடைய நேரத்திலே தன்னுடைய சிறிய தந்தைக்கு ஒரு சட்டையை கொடுத்து உதவியதற்காக அவன் இறந்த போது அவனுக்கு கபன் போடுவதற்கு ரசூலுல்லாஹி தன்னுடைய ஜிப்பாவை கொடுத்து உதவினார்கள் என்று சொன்னால், அவன் கொடுத்த சட்டையினால உண்மை இல்லை, அந்த நேரத்தில் அந்த குளிர் தாக்க பிடிக்க முடியும் அவ்வளவுதான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஜிப்பாவை அணிந்தால் கபருடைய வேதனை இல்லாமல் ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு ஜிப்பாவை அணிந்து ஒரு மனிதன் கபரிலே அடக்கப்பட்டால் கபர் அவனை வேதனை செய்யாது. அதை தெரிந்துதான் அவன் கேட்டு அனுப்பினான். இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த நேரத்தில் அவன் செய்த எல்லா துன்பங்களையும் மறைத்து மறந்து விட்டு அவனுக்கு அந்த நேரத்திலே சட்டையை கொடுத்து அனுப்பினார்கள். எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உபகாரம் செய்ய முடியுமோ, அந்த நன்றிக்கு பிரதியாக அவர்கள் செய்கிற உபகாரத்திற்கு பிரதியாக எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்திருக்கிறார்கள். அதுதான் இஸ்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அப்படித்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நம்ம கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவோம், கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவோம். யாராக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையான நேரத்தில் உபகாரம் செய்திருப்பார்கள். கடைசியிலே பார்த்தா துன்யாவில் அவரை மாதிரி ஒரு எதிரி நமக்கு இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு பகைத்துக் கொள்வோம். இதுதான் மனிதனுடைய போது இருக்கிற மனிதர்களுடைய குணமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் நன்றி செலுத்த வேண்டும். இறைவனுக்கு அடுத்து மனிதர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மனிதர்களிலே முதன்மையானவர்கள் பெற்றோர்கள், அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மனைவி மக்கள், தன்னுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உலகத்திலே நமக்காக உபகாரம் செய்கிறவர்கள் செல்லாலும் சொல்லி காட்டினார்கள். அவர்களுக்கு நீங்க சக்தி இருந்தால் திருப்பி உபகாரத்தை செய்திருங்க. ஆனால் அந்த சக்தி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அது மட்டுமல்ல, மற்ற சக மனிதர்களிடத்திலே சொல்லி காட்டுங்கள், இவர் எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறார், இவர் எனக்கு இப்படி எல்லாம் உபகாரம் செய்திருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு சொல்லி காட்டுங்கள். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்கிற அந்த பிரதிபலன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கூட நமக்கு சொல்றதுக்கு மனசு வர்றதில்லை. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் இஸ்லாமுடைய வாழ்வு முறை என்பது நம்முடைய செயல்பாடுகளோடு அல்ல, அது சடங்கல்ல, நம்ம உணர்வுகளோடு கலந்தவை அவை. எனவே இந்த உணர்வுகள் ஒரு மனிதனிடத்திலே, ஒரு மூமினிடத்திலே இருக்குமானால் அவருடைய மார்க்கமும் அழகாகும், அவனிடத்தில் இருக்கிற மனிதத்துவமும் அழகாகும். யாருடைய மார்க்கமும் மனிதனும் மனிதன் என்கின்ற அந்த மனித தன்மையும் அழகாகி விடுகிறதோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழகானவர்கள், அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரியவர்கள், அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிறவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட உணர்வுகளை நம்முடைய உள்ளங்களிலே அமைத்து இந்த உலகிலே சிறந்த மூமின்களாக மனிதர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிதாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்